திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பகழிக்கூத்தர்னு ஒரு பெரியவர் செய்தது. அவர் ஐயங்கார் வயத்துல தீராத ஒரு வலி. நீங்க நினைக்கலாம், இல்ல வயத்து வலியா தீராது அப்படின்னு. மனிதன் செய்கிற சில தவறுகளுக்காக கடவுள் கொடுக்கிறது அதெல்லாம். சாதாரணமா நமக்கு உணவுலையோ அல்லது தவறுலையோ வேற ஏதாவது வாழ்க்கையில தவறுலையோ வந்த வலின்னா தானா போயிடும். கடவுளே கொடுத்துட்டான்னா அதை தீர்க்க முடியாது. கடவுளே கொடுத்ததுதான் திருநாவுக்கரசருக்கு. சூழ நோய் கொடுத்த திருப்பிறன்னு அவங்க அக்கா கிட்ட சொன்னாருன்னு பெரிய புராணம் வருது பாத்தீங்களா? ஆமா, அதனால்தான் அந்த கடவுள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அது தீர்ந்தது. அது போல இந்த பழழிக்கூத்தருக்கும் தீராத வயத்தினோர். முருகன் வந்து கனவுல என்ன சொன்னா, எனக்கு நீ பிள்ளை, அவர் அவருக்கு அவர் கவிஞர், அவர் என் பேர்ல பிள்ளைத்தமிழ் பாடினா அவருக்கு சரியா போயிடும்னு சொல்லிவிட்டான். உடனே திருச்செந்தூருக்கு போய் பிள்ளைத்தமிழ் பாடி விட்டார், வயத்தொலி போயிடுது என்பது வரலாறு. வரலாறு இருக்கு, புத்தகத்தில் இருக்கு. அதனால நம்ம அத புத்தகத்தில் இருக்கிறத நம்ம தவறுன்னு சொன்னோம்னா அப்புறம் நம்ம வீட்டு பத்திரமும் தவறமா போயிடும் இல்லையா? இப்ப நாம வச்சிருக்கிற பேங்க் புத்தகமும் தவறா போயிடும், அப்படி எல்லாம் தவறா போயிடும். அதனால இருக்கிறத நாம தப்புன்னு சொல்றது ஜாக்கிரதையா செய்ய வேண்டிய விஷயம். அந்த மாதிரி பகழிக்கூத்தர் செய்த திருப்பொழுது. திருச்செந்தூருக்கு நான் எத்தனையோ வருஷம் பாட போயிருக்கேன். வீதியில 5 மணி நேரம் பாடி ஆகணும், 5 மணி நேரம். 5 மணி நேரமும் ஜனங்கள் அந்த போக மாட்டாங்க. நான் பாடாம இருக்க முடியுமா? அது அப்போ 20 வருஷத்துக்கு முந்தி. இப்ப என்ன, வீதிக்கும் நல்லா போறதும் இல்லை, என்னால பாடவும் முடியாது. இப்போ தேவாரம் வந்து 1942 எனக்கு முதல் ஒரு தேவார புத்தகம் கிடைச்சது. நான் அப்பதான் தேவாரம் படிக்க ஆரம்பிச்சேன். நான் தேவாரம் படிக்க ஆரம்பிச்சது 2-7-42. ஆமா, என்ன ஒரு பெரியவர் நீ தேவாரம் பாடித்தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தினார். மிகப்பெரியவர் முனிவர். நான் தேவாரம் பாட முடியாதுன்னு அவர்கிட்ட மறுப்பு சொன்னேன். அவர் விடல, பாடித்தான் ஆகணும்ட்டாரு. நான் முடியாதுன்னு சொல்லிவிட்டேன், அவர் பாடத்தான் வேணும். எத்தனையோ வருஷம் அவர்கிட்ட போராடி கடைசியில நான் தான் தோத்து போனேன். அவர் ஜெயிச்சிட்டார் இந்த சாமி. கடைசியில 2-7-42 என் தேவாரம் பாடுறேன் சாமி அப்படின்னு அவர்கிட்ட ஒத்துக்கிட்டேன். அவர் உட்கார்ந்து இருந்தவர் எந்திரிச்சு குதிச்சார். குதிச்சு விட்டு என்ன சொன்னார், தங்கத்தை வந்து இடுப்பு வரைக்கும் தான் போடுவான் தெரியுமா? தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் தான் போடுவாங்க, காலில் கொலுசு கூட பண்றது கிடையாது. அவர் சொன்னார், தங்கம் போல உனக்கு சாரீரம் கிடைச்சிருக்கு, இத நீ காலில் போடலாமா? நீ சினிமா பாடலாம் பாடுறியே, தேவாரம் பாடுறேன்னு சொன்ன அவர் குடிச்சர். அவருக்கு தெரியும் போல இருக்கு, பின்னால நான் அப்படி தமிழ்நாடு பூரா நான் பாடினது தமிழ் மக்கள் இருக்கிற இடமெல்லாம் போகும்னு அவருக்கு தெரியும் போல இருக்கு. அப்பவே பெரியவர் இல்லையா? அதனால தேவாரம் தான் நமக்கு மிக உயர்வு. அப்போ எனக்கு ஒரு தேவார புத்தகம் கிடைச்சது. தேவார புத்தகம்னா எப்படி பிரிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா, பண் வரிசையில பதிப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சுவாமிநாத பண்டிதர்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு 70 வருஷத்துக்கு முந்தி இருந்தார்னு சொல்லுவாங்க, நான் பார்த்தது இல்லை. மிக படித்தவர். அவர் என்ன பண்ணினார், அடங்கன் முறைன்னு ஒண்ணு பதிப்பிச்சார். அது வந்து உங்களுக்கு தெரியும், உமாபதி சிவாச்சாரியார் திருத்தலங்களை வரிசைப்படுத்தி அவர் பாடியிருக்கார். உமாபதி சிவாச்சாரியார் திருப்பதி கோவை என்று பேர். திருப்பதிக கோவைன்னு ஒண்ணு பாடியிருக்கார், திருப்பதிக்கோவை என்று ஒன்றும் பாடியிருக்கார். எனக்கு இந்த தேவார சம்பந்தமான புத்தகங்கள் என் கையில கிடைச்சதுன்னா படிக்காம கீழே வைக்கவே மாட்டேன். அது எனக்கு தேவை இல்லையா? ஆமா, என் கையில இருக்கிற 100 ரூபாய் நோட்டினுடைய பெருமை தெரிஞ்சாதானே பைக்குள்ள வைப்பேனா? இல்லன்னா தூக்கி போட்டுருவேன் இல்லையா? அதே மாதிரிதான் சின்ன குழந்தைகிட்ட 100 ரூபாய் பண்ணு கிழிச்சு போட்டோம் இல்லையா? அந்த மாதிரி நூல்கள் எல்லாம் படிச்சாத்தான் தேவாரத்தினுடைய பெருமையை நான் நன்றாக உணர முடியும். ஆனால் அந்த திருப்பதிக்கோவைன்னு உமாதிசிவம் பாடியிருக்கார். அதை ஆதாரமா வச்சு அந்த சுவாமிநாத பண்டிதர் அடங்கன் முறைன்னு ஒண்ணு பதிச்சார். அபூர்வமான பதிப்பு. இப்ப அது அவுட் ஆஃப் ஸ்டாக், கிடைக்கிறது இல்ல. அதை பார்த்துதான் திருப்பரந்தாள் மடாதிபதி அருணந்தி தம்பிரான் அவர்தான் என்னை இந்த நெறியில இழுத்து விட்டவர். என்னுடைய வாழ்க்கையவே சரி பண்ணவர் அவர்தான், அந்த அருணந்தி தம்பிரான் தான். தேவாரத்துல மிகுந்த ஈடுபாடு, லட்சக்கணக்கில் அவர் டிரஸ்ட் பண்ணியிருக்கார். தேவாரம் பரவுவதற்காக லட்சக்கணக்கில் டிரஸ்ட் பண்ணியிருக்கார் அவர். தேவாரம் கிடைக்காத காலத்திலே அந்த அருணந்தி தம்பிரான் பதிப்பு தான் தமிழ்நாட்டில் பரவ ஆரம்பிச்சு அவர் போட்டார். அது அந்த வரிசை. இப்ப தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதியிருக்கிறது திருஞான சம்பந்தர் ஒன்னாவது பதிகம் எது, இரண்டாவது பதிகம் எது, மூணாவது பதிகம் எது அப்படின்னு நமக்கு வரிசை வேணும்னா பெரிய புராணத்தை தான் நம்ம பார்த்தாகணும். அந்த வரிசையில சுந்தரர் தேவாரத்தை முதல்ல என்ன பண்ணினார், சோமசுந்தரன் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேரு ருக்மணி குக்கர் சோமசுந்தரன் செட்டியார் அப்படின்னு அவருக்கு பேர். இந்த குக்கர்னு ஒண்ணு வருவதற்கு முந்தைய குக்கர் தயார் பண்ணது அவர் தான், அதனால ருக்மணி குக்கர். இப்பெல்லாம் பிரஷர் குக்கர் எல்லாம் இப்பெல்லாம் வந்தது. அவர் ரொம்ப நாளைக்கு முந்தையே அந்த வேலையை செய்து விட்டார். அவர் ருக்மணி குக்கர் சோமசுந்தரன் செட்டியார் பெரிய பணக்காரர். அவரோட தேவாரத்துக்கு நிறைய செய்திருக்கார். அவர் சுந்தர தேவாரத்தை அப்படி போட்டார் இல்லையா. இப்போ சிவகாசியில ஒருத்தர் என்ன பண்ணிருக்கார், அவர் பேர் எனக்கு ஞாபகத்தில், ஒரு டாக்டர், திருஞான சம்பந்தர் தேவாரத்தை அந்த வாழ்க்கை வரலாறு படி போட்டிருக்கார். இப்போ நாம இங்க பாக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னாம் திருமுறை ரெண்டாம் திருமுறைன்னு பாக்குறத அந்த பண் வரிசையில தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. ஆதியில இருந்து அப்படி தொடங்கிவிட்டேன், அதை நாம இப்ப மாத்துவதற்கு இல்லை. ஒரு சமயம் நாவுக்கரசர் வரும்போது அப்படி செய்வோமா என்று பார்ப்போம், அது நிச்சயமா சொல்ல முடியாது. ஆக நாம மூன்றாம் திருமுறை என்பது திருஞான சம்பந்தருடையது, கிட்டத்தட்ட ஆயிரத்து சில்லற பாடல்கள் உடையது. அது எல்லாம் ஆயிரம் ஆயிரமா தான் பாடி வச்சிருக்கிறாங்க இல்லையா. நமக்காக கடவுளுக்காக பாடினா நமக்குத்தானே அது இல்லையா. ஆயிரம் ஆயிரமா தான் பாடி வச்சிருக்காங்க அத்தனையே இசைப்பாடல்கள். நாம திருப்பி பார்க்காத குற்றம் தான் நமக்கு உடையதே தவிர, அவர்கள் நிறைய பாடி வைத்துட்டு போய்விட்டார்கள். இப்போ மூன்றாம் திருமுறையில அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த பதிகத்தை சொல்லும் போது வரலாறுக்கு முன்ன பின்ன வரும். ஆக இப்ப நாம மூன்றாம் திருமுறையிலிருந்து நாம பாடி பார்த்து கொண்டிருக்கிறோம், அதனால அது முன்ன பின்ன வரும். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு மூணு வாதம் செய்தார் அங்க. ஒன்னு, பாண்டியனுக்கு ஜொர நோய் இருந்தது தீர்த்தது ஒன்னு, அதுல வெற்றி அவருக்கு மந்திரமாக இருந்தது பாடினர் இல்லையா. ரெண்டாவது, இந்த நெருப்புல தன்னுடைய பதிகத்தை எடுத்து போட்டார், அது எரியாமல் இருந்தது, அதனால பச்சை திருப்பதிகம் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். ஆக மூன்றாவது என்ன பண்ணினார், அந்த மூன்று வாதம் செய்யணும்னு அந்த சமணர்கள் அவரை கூப்பிட்டான். திருஞான சம்பந்தர் ஒருத்தர்கிட்டத்தான் அந்த சமணர்கள் தோத்து போனானே தவிர வேற யாராலையும் அவர்களை தோற்க முடிய வைக்க முடியாது. ஆமா, அவர்களை ஒன்றும் செய்ய முடியாத நிலையில தான் திருஞான சம்பந்தருடைய தகப்பனார் சிவபாதிகாரர் கடவுள்கிட்ட போய் முறையிட்டார். அவர்களோட எதிர்த்து நான் ஒன்றும் செய்ய முடியவில்லை, எனக்கு அப்படி ஒரு பையனை நீ கொடு என்று கேட்டார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. அப்போ வேத பிராமணர்கள் இருந்தார்களோ, ஆகவ பிராமணர்கள் இருந்தார்கள், சரித்திர விற்பனர்கள் இருந்தார்கள், தமிழ் விற்பனர்கள் இருந்தார்கள், அவர்களை எதிர்த்து அடிக்க முடியல. எனக்கு அப்படி ஒரு குழந்தையை கொடுன்னு சொன்னார். அப்படி கொடுத்ததுதான் திருஞான சம்பந்தம். அதுலயும் சீர்காழியில எந்த தெய்வம் கொடுத்தது, இந்த தோணிபுரத்தில் இருக்கு பாருங்க, அந்த தோணிபுர சாமி தான் கொடுத்தது. அந்த குழந்தையை கொடுத்ததும் அதுதான், அந்த அருளை கொடுத்ததும் அதுதான். எவன் குழந்தைய பெற்றானோ அவனே அவன் இந்த குழந்தைய காப்பாற்றணும் இல்லையா. அதே மாதிரி அந்த குழந்தையை கொடுத்தவன் அவர் தான், அவருக்கு அருள் கொடுத்ததும் அந்த தோணியப்பர் தான் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன். தெரியும் உங்களுக்கு, நான் நினைவூட்ட கடமை சொல்லிவிடுறேன் இல்லையா. ஆமா, அதனால்தான் திருஞான சம்பந்தர்கிட்ட தான் அவர்கள் தோற்று போனார்கள். அவ்வளவு கட்டிக்காரங்க அவங்க எல்லாம், வேற யாரும் ஒன்னும் பண்ண முடியல என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அதனால்தான் நம்பியாண்டார் நம்பி பெருமான் பின்னால வந்தவர் திருஞான சம்பந்தரை முதல்ல தூக்கி வச்சார். காரணம் என்ன, அவர் தான் காப்பாற்றி விட்டார். திருநாவுக்கரசர் ரெண்டாவது தான், மூணாவது தான் சுந்தர், நாலு தான் அப்புறம் அந்த வரிசை கிரமத்தை நம்பியாண்டார் நம்பி ஒழுங்கு பண்ணியிருக்கார். எண்ணி பார்க்க நமக்கு நேரம் உண்டா? நாம செய்ய முடியுமா? இப்போ முடியாது. செய்து வைத்தத பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. அந்த மூன்றாவதாக ஒரு வாதம், அது அனல் வாதத்துக்கு அப்புறமா புனல் வாதம். அவன் என்ன சொல்லிட்டான், உங்க மந்திரத்தை எழுதி வைகை ஆத்துல போடு, அது எதிர்த்து போச்சுன்னா அதுதான் உயர்ந்த மந்திரம். நானும் எழுதி போடுறேன், நீ எழுதி போடுன்னு சொல்லிவிட்டான். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அவன் மந்திரம் போகும்னு அர்த்தம். திருஞான சம்பந்தர் ஏடு போன போது அவன் தோத்து போயிட்டான். அவ்வளவுதான் கதை, வேற ஒண்ணும் இல்லை. ஏன் திருஞான சம்பந்தர் தமிழை மாத்திரம் நம்பல, தமிழுக்குரிய கடவுளையும் நம்பினார். சேர்த்து ரெண்டையும் சேர்ந்துட்டு தமிழையும் நம்பினார், தமிழ் கடவுளாகிய சிவபெருமானையும் நம்பி விட்டார். அதனால தான் தோத்து போச்சு அவன் இல்லையா? ஆமா என்பதை நாம எண்ணணும். இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டார் அவர். அப்ப மந்திரத்தை எழுதி போட்டார். என்ன மந்திரம் எழுதினார்? தேவாரம் பூரா இசையோடு வந்தது. இசையில பாடினா தவறுன்னு சொன்னான் சமணன். இசை காம உணர்ச்சியை உண்டாக்கும் என்று அவர்கள் காலத்தில் பல இசை நூல்கள் அழிக்கப்பட்டது என்று நான் கேள்விப்படுகிறேன். திருஞான சம்பந்தர் உன்னால இசையோடு பாடினா இறைவனோட சேர்க்குண்டாது அப்படின்னு நிரூபிச்சுட்டார். எங்கேயோ சிதறி கிடக்கிற சிந்தனை அந்த பதியும் பாடும் போது அந்த கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்குது. என்ன, நான் எண்ணி பாக்குறேன். ஆமா, நான் டெய்லி அந்த வேலையை செய்யறேன் அல்லவா? இன்னைக்கு சிதம்பரம் பதியும் பாடினேன், சுத்தமா அதை பாடி முடியற வரை நான் சிதம்பரத்திலேயே இருந்துருவேன். இப்ப நாளைக்கு திங்கக்கிழமைனா திரு ஆலவாய் பதியும் பாடுவேன். உடல் இங்க இருக்கும், உள்ளம் ஆலவாய்க்கு போயிடும் மதுரைக்கு. அப்படி எனக்கே கடையவனாக இருக்கிற எனக்கே அந்த உணர்ச்சி இருக்குமே. ஆனா திருஞான சம்பந்தருக்கெல்லாம் எப்படி இல்லையா? ஆமா. அப்ப இசையோடு சொல்லுகிறார், வாழ்கந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் வேந்தனும் ஓங்குகன்னு பாடினார் பாருங்க. அதுவரையும் கூனனாக இருந்தான் அந்த பாண்டியன், பிறவி கூனன். அவன் மாறம் என்று அவனுக்கு பெயர், பிறவி கூனன். வேந்தனும் ஓங்குகன்னு சொன்னவன நிமிர்ந்து நின்னுட்டான் அந்த வாக்கினுடைய வன்மை. ஆமா, அன்னையில என்ன அவனுக்கு நெடுமாறன்னு பேரு, அதுவரைக்கும் மாறன்னு பேரு, நிமிர்ந்து நின்னதுனால அவனுக்கு நெடுமாறன்னு பேரு என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள். அப்ப திருஞான சம்பந்தருடைய தேவாரம் பிறவி கூனனாக இருந்த ஒருத்தனை நிமிர்ந்து நின்னான் பார்த்தீங்களா, மங்கையர்கரசியாருடைய கணவன் என்பதை நாம ஏற்கணும். வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயவெல்லாம் அருள் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. நெருப்புல போடப்பட்ட பதிகம் முன்னே பாடப்பட்டது, மந்திரமாவது நீரு அப்ப பாடப்பட்டது, மன்னவனுக்கு எதுக்க பாடப்பட்டது. இந்த பதிகமும் மன்னவனுக்கு எதுக்க பாடப்பட்டது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இத பாடி என்ன பண்ணாரு, இந்த வைகை ஆற்றுல போட்டார். எடுத்து போயிடுத்து, போட்டவனே எடுத்து ஓடுது. இந்த பதிகம் எங்க போயிடுமோ? இந்த பதிகத்துல 12 பாடல் இருக்கு. 12 பாடலுக்கும் விளக்கம் எழுதிக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். எந்த பதிகத்துக்கும் எழுதல, எந்த பதிகத்துக்கும் விளக்கம் எழுதாத தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த பதிகத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கார். ஆமா, அப்ப அதை எவ்வளவு பெருசா நினைச்சிருக்கிறார் பாத்தீங்களா தெய்வ சேக்கிழார் பெருமான். ஆமா, இந்த பதிகம் போய்கிட்டே இருக்கு. குலச்சிரியார் பார்த்தார், அற்புதமான பதிகம் எழுத்து போய்கிட்டே இருக்கு, இது எங்க போயிடுமோ, யாராவது தூக்கி போட்டுற போறான்னு கரையில குதிரை மேல போறார். இது எங்கேயாவது போயிட போது திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார், ஒரு திருப்பதியும் பண்ணார், நீ நின்று விடு அப்படின்னு. அது நின்ற இடம்தான் ஏடகம் என்று சொல்லுகிறார்கள். அந்த நின்ற இடத்துக்கு தான் ஏடகம் என்று பெயர் இப்பொழுது இருக்கிறது. நான் கேட்டேன், ஏடு நின்றதுனால தானே ஏடகம் என்று சொல்லுகிறார்கள், அதற்கு முன்ன இந்த ஊருக்கு என்ன பேருன்னு கேட்டேன். அது ரொம்ப பேருக்கு தெரியல, தெரிய வராது இல்லையா. இப்போ ஒண்ணு வேண்டாம், எங்க வீட்டுல எனக்கு ஒரு பேர் உண்டு, உங்களுக்கு தெரியுமா இல்லையா. இப்ப எம்ஜிஆர் இருந்தார், வீட்டுல அவருக்கு என்ன பேரு, வெளியில எல்லாம் எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். வீட்டுல என்ன பேரு, என்ன பேரு, சின்ன தம்பியா ஒண்ணு பேரு அவருக்கு. வீட்டுல வீட்டுல எல்லாம் போய் கேட்டா சின்ன தம்பி வந்தானா அப்படின்னா கேட்பாங்க. வெளியில சொன்னா தெரியுமா. அந்த மாதிரி வீட்டுல ஒரு பேர் உண்டு, அந்த மாதிரி எனக்கும் வீட்டுல பேர் உண்டு, அந்த மாதிரி அந்த ஊருக்கும் வேற பேர் உண்டு. இந்த ஏடு தங்குறதுனால அந்த ஊருக்கு திரு ஏடகம் என்கிறது. அப்ப ஒரு பதியம் பாடியிருக்கிற சாமி, அது அந்த ஏடு ஒதுங்கின இடம் தான் திரு ஏடகம் என்று சொல்லப்படுகிறது. பன்னியும் மத்தமும் மதி பொதி சடையினம் படிபட அடியவர் இன்னிசை பாடலர் ஏடகத்து ஒருவரே பாண்டது. 1953 மதுரை சோமந்த ராகத்தை ரேடியோல பண்ணார். மறுநாள் நான் அவரை சந்திச்சேன். என்ன அண்ணே, நேத்து ஒரு ராகம் பாண்டீங்களே அப்படின்னு கேட்டேன். கதரம் அதுக்கு பேரு அப்படின்னு. அற்புதமான ராகம். ஆமா, சங்கீத உலகத்தை ஒரு கலக்கு கலக்கி விட்டு போயிட்டான் இல்லையா. ஆமா, அந்த மாதிரி பாட முடியாதுன்னே சொல்லிட்டாங்க. சில ராகங்கள் அவன மாதிரி பாடவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு ராகத்தை 45 நிமிஷம் 50 நிமிஷம் பாடுவார். திருவாவூர்தர் ஆயிரத்தின் பிள்ளை மாதிரி. ஆமா, அப்படி பாடி விட்டு போயிட்டான்.
பன்னியும் மத்தமும் அதிபதி தடையினும் பொன்னியல் திருவடி புதுமலர் அவை கொடு மல்லியும் அதிபதி தடையினும் பொன்னியல் திருவடி புதுமலர் அவை கொடு மன்னிய மலையில் படிமட அடியவர் இந்தி பாடலர் ஏடக தொருவனே இந்தி பாடலர் ஏடக தொருவனே இந்தி பாடலர் ஏடக தொருவனே.
அத சாமியே சொல்றாரு, ஏடு சென்று அணைந்து விட்டது அப்படின்னு. கோடு சந்தனமகில் கொண்டிடி வைகை நீர் ஏடு சென்று அணைதரும் ஏடகத்து ஒருவனை அப்படின்னே சொல்றார். இந்த குறிப்பெல்லாம் கிடைச்சது நுணுக்கமா படிச்சார் யார், தெய்வ சேக்கிழார் பெருமான். தில்லைக்கூத்தனுடைய திருவருளும் இருந்தது இல்லைன்னு நாம சொல்லுவதற்கில்லை. அவர் முதல் மந்திரியா இருந்தவர், நாட்டை சுத்தி பார்த்தவர். அதுவும் இருந்தது, கடவுள் திருவருளும் இருந்தது, தேவாரத்தை நன்றாக படித்து பார்த்தார். அப்புறம் தான் அந்த வரலாறு எழுதிவிட்டார். சாமியில் சொல்றார், ஏடு சென்றனை தரும் ஏடகத்து ஒருவனே நாடு தென்புகளையுள் ஞான சம்பந்தன
பாடல் பத்தி இவை வல்லார்க்கு இல்லையாம் பவனே.
அந்த ஏடு சென்று ஒதுங்குச்சு, அதை குலச்சரியார் எடுத்துக்கொண்டு வந்தார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதுவார். தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதலன்னா நமக்கு இந்த வரலாறு தெரியாது. மாணிக்க வாசகருக்கு வரலாறு எழுதல நமக்கு தெரியலையே இல்லையா? ஆமா என்பதை நாம நினைத்துக் கொள்ளணும். அப்படி இது முதல் திருமுறையில் இருக்கிற பதிகத்துல ஒன்று. அப்புறம் திருக்காலத்தைக்கு ஒரு திருப்பதிகம் இருக்கிறது, அற்புதமான திருப்பதிகம். அதனை நான் இப்பொழுது உங்களுக்கு பாடி காட்டுவேன்.
வந்ததொரு மாகடல் விடம் வானவர்கள் தானவர்கள் வாதைபட வந்ததொரு மாகடல் விடம்.
அந்த அந்த நட போகுது பாருங்க, அந்த நட எப்படி போகுது பாத்தீங்களா? குதிரை கூட அந்த மாதிரி நடையில போவாது. ஆமா குதிரை ஓட்டிதான் அந்த தட்சிணாமூர்த்தி பிள்ளை இல்லையா, புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை குதிரை வண்டிக்காரன். பின்னால அவர் வந்து கஞ்சிரா வாசிக்க ஆரம்பிச்சார், பெரிய தாள கடலா போயிட்டார் அவர் தட்சிணாமூர்த்தி பிள்ளை. இந்த குதிரை வண்டியை ஓடி இருந்தாரு, இந்த குதிரை போகமாதிரி டக் 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 டக்குன்னு ஒரு குதிரை வண்டியில உட்காந்து சும்மா சில்ல டக் 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 டக்குன்னு வாய்ச்சாரு. சும்மா அந்த குதிரை பொட்டியில அடிச்சுக்கிட்டே இருந்தவர் பின்னால கஞ்சிரா எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாரு. சங்கீத உலகமே அவரை கண்டு மயங்கு. புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை வந்து குதிரை வண்டிக்காரன், அந்த குதிரை போற நடையில அப்படியே அந்த நடை அவருக்கு மனசுல பாடமாயி அப்படி ஒரு மிருதங்க கடலா போயிட்டார் அவர். அப்படி இந்த பாட்டு போற நடையை பாருங்க. வானவர்கள் தானவர்கள் வாதைபட வந்தது ஒரு மாகடல் விடும் தானமுது செய்தமானினோடு பிள்ளை தினை கொள்ள எழிலார் கவனினார் தானவர் தமாமகளில் கனக மணி விலகு காலத்தி மலையே. இந்த நட பாத்தீங்களா எப்படி போகுதுன்னு, இந்த பதிகம் பூரா அப்படி போகும், தப்பே வராது, தேவையே கிடையாது, தப்பே வராது, அதுல வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு தமிழ் திருஞான சம்பந்தர்கிட்ட இருந்தது இல்லையா? ஆமா. ஆக இப்படி ஒரு பதியம் பாடினார்.
தந்த மாறகிலோடு சாதி தேக்கம் மாறும் குண்டுமா முகலியும் கரையினில் மந்தமா தோழில்
எந்த அளவுக்கு இந்த பாடி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சங்கிலி வச்சிருப்பான் நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதை இப்படி இப்படி இழுப்பான், அது சங்கிலி, அது ஸ்பிரிங். இப்படி இழுத்தான்னா அதை எல்லாராலையும் இவ்வளவு ஃபுல்லா இழுக்க முடியாது பாத்திரீங்களா? அந்த மாதிரி இந்த தேவாரம் எந்த அளவுக்கு நம்ம அறிவை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது விரிகிறது. இப்ப எனக்கே அப்படி விரிகிறதுன்னு சொன்னா, எனக்கு முந்தி இருந்த தண்டபாணி தேசியர், எனக்கு முந்தி இருந்த சுந்தரமூர்த்தி ஓதுவார், எனக்கு முந்தி இருந்த சுந்தரேச தேசியர், அவங்களுக்கு எல்லாம் எப்படி விரிஞ்சிருக்கும் அது இல்லையா? சுந்தரமூர்த்தி ஓதுவார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் 60 வருஷத்துக்கு முந்தி காலமாயிட்டார். நான் அவர் பாட்டு கேட்டிருக்கேன், கடவுளே கடவுளே. அவரை மாறி தேவாரம் பாட முடியாதுன்னு அந்த காலகட்டத்தில் சொல்லிவிட்டாங்க. ஆமா நான் கேட்டிருக்கேன் அவர் பாட்டு, கடவுளே கடவுளே அப்படி பாடிபடுவார். தண்டபாணி தேசியரியா பின்னால கொஞ்சம் பாடினாங்க, அப்புறம் அவங்க சினிமா உலகத்துக்கு போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு தேவாரத்துல ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியல. சுந்தரமூர்த்தி தேவார சுந்தரமூர்த்தி ஓதுவார் அப்படி. சுந்தர தேசியர்னு ஒருத்தர் இருந்தார் மயிலாப்பூர்ல இருந்தார். கடைசியாக அவர் ஓதுவாரே அல்ல, என்னுடைய அபிப்பிராயம், அவர் ஒரு சித்தர், இசை சித்தர்னு என்னுடைய அபிப்பிராயம். ஆமா, எங்களுக்குள்ள நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள நாங்க போற்றிக் கொள்வது கிடையாது. நான் அப்படி அல்ல, எந்த ஓதுவார் பாடினாலும் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுவேன். ஆமா, அதுல தப்பே சொல்ல மாட்டேன். ஆமா, அப்படி அந்த சுந்தர தேசியர் அப்படி பாடினார். கடைசியாக மயிலாப்பூர்ல இருந்தார். இந்த சைவ உலகம் கடைசியா அவர் மனைவி ஒரு வீட்டுல சமயக்காரி வேலை பார்த்தாங்க. எந்த அளவுக்கு அவருக்கு பொருளாதாரத்துறை இருந்திருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு பெரிய பாட்டுக்காரன், மிகப்பெரிய பாட்டுக்காரன். சைவ உலகம் ஓதுவாருன்னா அப்படி ஒதுக்கி வச்சுடுத்து, சரி என்னமோ கடமையை செய்துட்டு போய் சேர்ந்தார் அவர். அப்படி அந்த பதிகமும் இதுல தான் இருக்கிறது என்பது. இன்னொன்னு நான் சொன்ன அந்த வரிசை கர்மம் இந்த பதிப்புல வல்ல அப்படிங்கிறதுனால திருஞான சம்பந்தர் மதுரையில தங்கியிருந்தார். மதுரையில அவரை அழைச்சவர்கள் வந்து மங்கையர்கரசியாரும் குலச்சிறையாரும். அப்போ காலகட்டம் சமணர்கள் கூட்டம், கோயில் திறக்கிறது இல்ல, கோயில் விளக்கு எரியுதுன்னு சொன்னா அதற்கு காரணம் மங்கையர்கரசியாரும் குலச்சிறையாரும் தான். மன்னவன் சமணத்தை தழுவிட்டான், கோயிலுக்கு போறதில்லாம இல்லையா. ஆமா, மங்கையர்கரசியார் போனாங்க, குலச்சிறையார் போனார், அதனாலதான் கோயில் திறந்திருந்தது. அவங்கதான் திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வரவழைச்சாங்க. வரவழைச்சாங்க, அவர் தங்கியிருந்தார் ஒரு மடத்துல. இந்த பயில தீய வச்சுட்டான் மடத்துல, அந்த தீ பாண்டியனை பிடிச்சுக்கிட்டோம்னு பாடினாரு. அதை நான் முன்ன உங்களுக்கு பாடி காட்டி இருக்கிறேன். அது தீ, அந்த தீ நோய் தான் இவனுக்கு வெப்பு நோயா மாறிவிட்டது பாண்டியனுக்கு. யாராலையும் தீர்க்க முடியல. திருஞான சம்பந்தர் வந்தா தீருமோன்னு அந்த அம்மா மெதுவா கிட்ட போய் சொன்னாங்க மன்னன்கிட்ட. சேக்கிடார் எழுதுறார், திருஞான சம்பந்தர் என்ற சொல்லு அவன் காதல விழுந்த உடனே அந்த ஜுரம் கொஞ்சம் குறைஞ்சுதான். தெய்வ சேக்கிடார் எழுதுறார். ஆமா, திருஞான சம்பந்தர் என்ற சொல்லே பஞ்சாட்சரம்னு சொல்றாங்க. திருநாவுக்கரசர் என்று சொல்றதே பஞ்சாட்சரம்னு சொல்றாங்க. திரு சுந்தரர் என்று சொல்லுவதே பஞ்சாட்சர மந்திரம் போல. திரு மாணிக்க வாசகர் சொல்றதே பஞ்சாட்சர மந்திரம் போல. அதனாலதான் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் சொல்லிக்கிட்டே ஒருத்தர் முத்தி அடைஞ்சார், அவர் தான் கணநாதர். திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு தான் மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு போனார், அவர் தான் அப்போது அடிகள். சுந்தரர் சுந்தரர் என்று சொல்லிக் கொண்டே ஒருத்தர் மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு போனார், அவர் தான் பெருமிழை குறும்ப நாயனார் என்பதை நீங்கள் நினைவுல கொள்ளணும். ஆமா, அந்த திருப்பெயரே அப்படி. திருஞான சம்பந்தர் சொன்னாங்க சரி வரவடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டான் பாண்டிய. இந்த நோய் உள்ளவன் எந்த மருந்தும் சாப்பிடுவான், நோய் இல்லாதவன் சாப்பிட மாட்டான் இல்லையா. அப்ப திருஞான சம்பந்தர் வர வச்சாங்க. திருஞான சம்பந்தர் வந்து வந்தாரு. வேற்று மதத்தவர் தானே திருஞான சம்பந்தர், பாண்டியன் வேறு வேற்று மதத்தவன் தானே. அவரை பார்த்த உடனே என்ன பண்ணா, தன்னுடைய தலைமாட்டில் ஒரு ஆசனத்தை போட்டு அதுல உட்கார சொல்லுனான். எங்க சொன்னான், என்ன சொல்லணும், என்ன சொல்லி இருக்கணும் இவன், அப்படி எங்கேயாவது ஒண்ணு போடுறா அப்படின்னு சொல்லி இருக்கணும் கிடையாது. தலைமாட்டுல ஒரு ஆசனம் போட சொல்லி இங்க அமர சொல்லு அவர்தான். எப்படி மரியாதை வருது பாத்தீங்களா. ஆமா, அதான் தெய்வீகம். ஆக உட்கார்ந்தான். இந்த சமணர்கள்னா ஒரு பக்கம் 3000 பேர் நிக்கிறான். இந்த பிள்ளையை என்ன பண்ணி விடுவார்களோன்னு மங்கையரசியார் கொஞ்சம் அஞ்சுறார், பயப்படுறார் இல்லையா. 3000 பேர் வந்து இந்த குழந்தை மேல விழுந்ததுன்னா இந்த குழந்தை போயிடுமோ அப்படின்னு வருத்தப்படுறாங்க இந்த மங்கையரசியார். மங்கையரசியாருங்கிற திருநாமம் திருஞான சம்பந்தர் தான் அந்த அம்மாவுக்கு கொடுத்தார் என்பதை நீங்கள் மறக்கப்படாது. அந்த அம்மாவுக்கு பேர் மானின்னேர்விழிதான் பேர், சோழனுடைய பெண் இல்லையா. ஆமா, மானின் நேர்வழின்னு அந்த அம்மாவுக்கு பேர். அந்த அம்மா பிறந்தது திரு பழையாறை வடதலின்னு ஒரு ஊர்ல தான் பிறந்தாங்க. பெரிய அரசன் மகளா இருந்த ஒரு கிராமத்துலதான் அவங்க பிறந்தாங்க என்று வரலாறு இருக்கிறது. ஆக இவர் சொல்றார், அப்போ ஒரு பதியம் பாடுறார், இந்த ஈன பசங்களுக்கு நான் இளச்சமா இல்ல தெரியுமா, சொல்ல முடியுமா. 3000 பேர் மன்னன் முதற்கொண்டு அந்த கட்சியில இருக்கிறான்,
அந்த காலகட்டத்தில் ஈனப்பசங்கன்னு சொல்றாரு திருஞான சம்பந்தர். அந்த அங்க இருக்கிற கூட்டத்தை தேவாரத்தில் வருகிறது ஐயா. நீ பயப்படுறியா? நீ பயப்படாதமா? ஆமா. ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் ஈனர்களுக்கு எளியே நலேன் என்ன சொல்லு உண்டாதீங்களா? ஈன பசங்க அப்படின்னு சொல்றது. இன்னொரு இடத்துல சேட்டைகள் அப்படிங்கிறது. சேட்டைன்னா மூதேவின்னு அர்த்தம், ஜேஷ்டாதேவி இல்லையா? ஒரு காலத்துல நம்ம நாட்டுல மூதேவியையும் வழிபட்டுகிட்டு இருந்தாங்க. ஜேஷ்டா தேவின்னு பேரு அதற்கு. சில கோயில்கள்ல இருக்குன்னு நினைக்கிறேனா, எல்லா கோயில்லையும் கிடையாது. ஒரு காலத்துல அந்த ஜேஷ்டா தேவி என்பது வழிபாட்டிலேயே இருந்தது கோயில்கள்ல. ஆமா, ஜேஷ்டா தேவின்னு ஒரு புஸ்தகம் வந்திருக்கு, நான் அதை படிச்சேன். அவன் நல்ல விளக்கமா எழுதியிருக்கிறான். ஜேஷ்டா தேவின்னு என்ன அர்த்தம்? முதல்ல வந்தவள், பார்க்கடலை கடைஞ்சவன முதல்ல வந்த தெய்வம் அது. ஈனர்கட்கு எளியே நலேன் திரு ஆலவாயரம் நிற்கவே எக்கராம் அவன் கையருக்கு எளியே நலேன் திரு ஆலவாய் சொக்கல் என்னுள் இருக்கவே துளங்கும் முடித்தன்னன் இவை. அதாவது சொக்கலிங்கம் தான் அங்க இருக்கிற சுவாமிக்கு பேர். சோமசுந்தரம் என்று வடமொழிக்காரர்கள் திருத்தி விட்டார்கள். ஐயா, நம்ம நாட்டில் வடமொழி வந்ததுக்கு அப்புறமா இந்த தமிழெல்லாம் புறம் தள்ளினார்களா போயிட்டு தான் அப்படிங்கறது ஒரு பக்கம். அப்புறம் வச்சுக்கோ, மரைக்காடுன்னு தான் இருந்தது, வேதாரண்யம்னு ஆக்கி விட்டார்கள். இப்படி சாமி பேரெல்லாம் கூட அண்ணாமலையார்னு தான் இருந்தது. ஆமா, அப்படி தமிழ்ல தான் இருந்தது. பின்னால அதை என்ன பண்ணிட்டாங்க வடமொழியாளர்கள், தன் கருத்துக்கு ஏற்ப செய்து விட்டார்கள் என்று புத்தகங்கள் எழுதுகிறார்கள். ஆமா, சமீபத்தில் எனக்கு அது சம்பந்தமா ரெண்டு புத்தகம் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார். அதுல அவன் வரலாறு படி எழுதுற மரமலடிகள் எழுதினது, சூரியனார் நாராயண சாஸ்திரியார் எழுதினது, யார் இன்னொரு வெள்ளக்காரன் எழுதியிருக்கிறான். இந்த தமிழ் மொழியை பத்தி ஆராய்ச்சி அந்த நூல் என் கையில நூல் கிடைச்சதுன்னா விடவே மாட்டேன். படிச்சு பார்த்துபிட்டுதான் கீழே வைப்பேன். ஆமா, அப்படி இவர் என்ன பண்றாரு, சொக்கன் என்னுள் இருக்கவே சொக்கலிங்கம்னுதான் பேரு. ஆமா, அதனால்தான் தர்மராஜினத்து குரு முதல்வர் கூட சொக்கனாதா உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத மனக்கவலை நீக்கின்ற தென்மதுரை நின்னதனே எவ்வுலகம் ஆக்கின்ற சொக்கநாத வெறுப்பில் சொல்லிவிடுறேன் எண்ணி விடாதீர்கள். தமிழ் தமிழாக இருக்கட்டும், வடமொழி வடமொழியாக இருக்கட்டும். ஆமா, சரி. அப்படி சுவாமி சொல்றாரு, சொக்கன் என்னுள் இருக்கவே துளங்கும் முடித்தன்னிவை உடவே ஒட்டிக்கொண்டே வருகிறது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளணும். தக்க சீர் புகழிக்கு வந்தவள் நாதல் ஞான சம்பந்தவாள் ஒக்கவே உரை செய்ய பத்தும் உரைப்பவர்க்கு இடர் இல்லை. அப்படி அந்த தனக்கு எதிரிகள் கூட்டத்தில் கூட ஒரு அஞ்சாமல் இருந்திருக்கிறார் திருஞான சம்பந்தர். எத்தனை வயசு? மதுரையில் அவர் போயிருக்கும்போது என்ன வயசு இருந்திருக்கலாம்? குறைஞ்சது 12 வயசு இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். 3 வயசுல ஆண்டவன் திருவருள் பெற்றார். 16 வயசுல ஆண்டவன் திருவடியை சேர்ந்து விட்டார். அவர் வேலை முடிஞ்சது போயிட்டார் அவர், அவ்வளவுதான். மற்றொரு இடத்துல அவர் சொல்றாரு, உன்னை மறக்குமாறு இல்லாத என்னை பிறக்குமாறு காட்டினாய் அப்படின்னு சொல்றாரு திருஞான சம்பந்தர். உன்னை மறக்காமல் இருந்தேன், என்னை பிறக்குமாறு நீதானே காட்டினாய் அப்படின்னு தேவாரத்துல ஒரு இடத்துல வருகிறது இல்லையா. தேவைப்பட்டது அனுப்பிச்சாம ஒரு இடத்துல கலகம் நடக்குன்னு சொன்னா ஐடியே நேர போறாரு அங்க, தப்பு ஒண்ணும் இல்லையே. அந்த மாதிரிதான் இது என்பதை நாம் எண்ணிக்கொள்ளுவோமாக.